ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اما بعد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا ادخلوا في السلم كافه صدق الله العلي العظيم கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய ஷேக் தப்லீக் பெரிய ஹஜ்ரத் அவர்களே, சபையிலே வீற்றிருக்கக்கூடிய என்னுடைய கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய உலமா பெருந்தகைகளே, சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பிரமுகர்களே, பெரியார்களே, மாணவ மணிகளே, ஊர் ஜமாத்தினர்களே, மதரசாவினுடைய பழைய மாணவர்களே, மாணவர்களுடைய பெற்றோர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருடைய வருகையையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, அபூஷிக் கொள்வானாக. தபலீகுல் இஸ்லாம் மதரசாவுக்குள்ளே வரும் பொழுதெல்லாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால், 28 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படிப்பட்ட உணர்வுகளுடன் இந்த வளாகத்துக்குள்ளே, இந்த மதரசாவினுடைய மதரசாவை சூழலிருக்கக்கூடிய பகுதிகளிலே சுற்றி திரிந்தோமோ அவைகள் ஞாபகத்துக்கு வருவது வழக்கம்தான். தாயினுடைய வீட்டுக்கு போனால் எந்த வீட்டிலே வளர்ந்தோமோ அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த காலம் ஞாபகத்துக்கு வருவது போன்று ஓதின மதரசாவுக்கு போகும் பொழுதெல்லாம் அந்த மதரசாவை இருக்கக்கூடிய அங்கிருந்து அன்றிருந்த இன்பங்கள் எல்லாம் மீண்டும் ஒரு முறை ஞாபகத்துக்கு வருவது வழக்கம்தான். ஆனாலும் கூட அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தனவந்தர்களே, ஒரு விடயத்தை மிகவும் மன உறுதியுடன் சொல்லிக் கொள்ளலாம். இலங்கையில் இன்று சுமார் எங்களுடைய கணக்கீட்டு பிரகாரம் 240க்கும் மேற்பட்ட மதரசாக்கள் இருக்கிறது. பெண்கள் கலாசாலைகள் என்று சொன்னால், பெண்கள் பள்ளி மதரசாக்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சுமார் 40 அல்லது 45க்கும் மேற்பட்ட மதரசாக்கள் நாடாளாவிய ரீதியில் பல இடங்களில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவைகள் சரியாக செவ்வனே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது போக சுமார் 4000 பள்ளி வாயில்கள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. என்றிருந்தாலும் கூட முஸ்லீம், அதாவது எங்களுடைய கலாச்சார திணைக்களத்தில் 2000 பள்ளிகளுடைய பதிவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஜம்மியத்துலமாவை பொறுத்தவரையில் சுமார் 7000 உலமாக்கள் இந்த நாட்டில் இருப்பார்கள் என்ற கணிப்பீடு இருந்தாலும் 4000 உலமாக்களுடைய பதிவு ஜம்மியத்துலமா இருக்கிறது. அதுக்கு மேல மதரசாக்கள் ஓதக்கூடிய மாணவர்களுடைய தொகை, அன்புக்குரிய சகோதரர்களே, சுமார் 21000 மாணவர்கள் இப்பொழுது மதரசாக்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு மேல போனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழுகையாளர்களுடைய விகிதாசாரம் எத்தனை என்பதையும் சொல்லலாம். இந்த நாட்டிலுக்கு கூடிய லாபங்கள், எங்களுக்கு இருக்கக்கூடிய ஞாபகத்துகளை பற்றியும் பேசலாம். அந்த ஞாபகத்துகள்ல மிகப்பெரிய ஒரு ஞாபகத்தை தான் இந்த மதரசாக்களுடைய ஞாபகம், கல்விக்கூடங்களுடைய ஞாபகம். இன்றைக்கு ஒரு நிலைமை எப்படி உருவாகிட்டு சொன்னால், குழந்தைகள் மதரசாக்களுக்கு போக வேண்டும், ஆலிம்களாக வேண்டும்,
அந்த ஆளுங்களை கொண்டு எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்களை கொண்டு நாங்கள் தீர்வு பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு மிகவும் அழகான ஒரு கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மதரசாவுடைய கல்வியின் பக்கம் பொதுமக்கள், ப்ரொபஷனல், துறை சார்ந்தோர் அல்லது கல்விமான்கள் எந்த அளவுக்கு தேவைப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் சொல்லுகிறேன். இந்த மதரசாவில் எங்களுடன் இருந்து பட்டம் பெற்று படித்த ஒரே காலத்தில் நாங்கள் இருந்தோம் ஹாஃபிஸ் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அட்டாலட்சணியை சேர்ந்த ஒரு சகோதரர். இன்று அவர் மட்டக்களப்பு மாவட்ட ஜட்ஜாக இருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்ட ஜட்ஜாக நீதியரசராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். சென்ற மார்ச் மாதம் 3ஆம் தேதி நான் ஜும்மாவுக்காக வேண்டி வந்திருந்தேன் கல்முனைக்கு. அந்த ஜும்மாவை முடித்துக்கொண்டு அந்த இடத்தில் நான் ஓதக்கூடிய ஜும்மா ஒரு ஆசானுக்கு முன்னால் ஒரு ஆசானிடத்தில் படித்த பாடத்தை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு ஆசான் கேட்பதை போன்று என்னுடைய கண்ணியத்துக்குரிய ஹதரத் அவர்களும் அந்த ஜும்மாவில் அமர்ந்திருந்தார்கள். நாங்கள் ஜும்மாவை முடித்துக்கொண்டு பகல் மத்திய அதாவது பகல் சாப்பாட்டுக்காக வேண்டி இடத்துல போய் அமர்ந்திருக்கும் பொழுது எங்களுடைய சகன்ல உட்கார்ந்து சாப்பிட்டது யார் என்று சொன்னால் அந்த ஹாபிப் அப்துல்லா அவர்களும் உட்கார்ந்திருந்தார். அவரிடத்திலையும் எங்களிடத்தில் ஹதரத்திடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டார். சுபஹானல்லாஹ், நீதி அரசர்கள் தான் உலகத்துக்கு நீதி சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் தான் ஜட்மெண்ட் கொடுக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு தான் பத்துவா, அதாவது நாங்கள் கொடுக்கக்கூடியது பத்துவா, அவர்கள் கொடுக்கக்கூடியது தீர்ப்பு. அவர் கேட்ட ஒரு கேள்வி, எங்களுடைய தொழிலை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், எங்களுடைய தொழிலை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், நாங்கள் வாங்கக்கூடிய ஊதியம் எங்களுக்கு ஹலாலா? நீதியரசர், எங்களுடைய தொழில் ஹலாலா? ஏன் கேட்டேன், நான் ஏன் கேட்டது அவரை அவருடைய வாய துறக்க வைப்பதற்காக வேண்டி. அவர் ஏன் என்ன கேட்க போறார் என்றதை எனக்கு ஏற்கனவே இன்னும் ஒரு ஜெட் கேட்டுட்டாரு. நவீனியாவில் பாட்ட உட்காவி இன்றைக்கு அவர் திரிகோமலை அதாவது திருகோணமலை மாவட்டத்தில் நிதியரசராக இருக்கக்கூடிய ஒரு சேகரிடத்தில் இதை கேட்டார். அவர் ஏன் அப்படி கேட்கிறீர்கள் கேட்டதற்பத்தில் குரானுடைய 4 ஆயத்தை காட்டினார். இந்த 4 ஆயத்தையும் நான் காலையில் ஓதினேன். அவர் சொன்னாரு, குரான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் எதை இறக்கி வைத்தானோ இதைத்தான் நீங்க தீர்ப்பாக வழங்க வேண்டும். நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கோர்ட்ல தீர்ப்பாக வழங்குறது குரானை அல்ல, பிரிட்டிஷ் எழுதி வச்சுட்டு போன லோவத்தான் நாங்க தீர்ப்பாக வாசிக்கிறோம். குரான் சொல்லுது இதைத்தான் நீ தீர்ப்பாக வழங்க வேண்டும். நாங்க ஊதியம் வாங்குறோம் எதை வச்சு சொன்னா இதை சொல்லித்தான் உத்தரவிடுக்கிறோம். வனல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃஉலாஇக ஹுமுல் காஃபிரூன். ومن لم يحكم بما انزل الله فاولئك هم الفاسقون. இது கூடுமா? நான் அவருக்கு கூடும் கூடாது என்ற பதில் சொல்லவில்லை. நாம் வாழக்கூடிய நாட்டை மையமாக வைத்து ஒரு சிறுபான்மை சமூகமாக வாழ்கிறோம் என்று சொல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் வைத்து இவைகள் அகல்யா என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தின் கீழ் சமகாலத்துடைய உலமாக்கள் இதை பற்றி பேசி இருக்கிறார்கள். எதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருக்கு நாங்கள் சில விஷயங்களை சொன்னோம். ஆனாலும் என்ன சொல்லுவார் என்று சொன்னால், உலமாக்களின் பக்கமாக இவர்கள் கூட தேவைப்பட்டிருக்கிறார்கள், நீதியர்கள் கூட கேட்கிறார்கள் எங்களுடைய தொழில் சரியா. இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. உலமாக்களே, நாங்க யாரும் அசந்து போக கூடாது. நாங்கள் சமூகத்துக்கு தேவையானவர்கள், சமூகத்துக்கு நாங்கள் தேவையானவர்கள். எங்க இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த சமூகம் சுவர்க்கம் போவதற்கு எங்களுடைய பிடரிகள் தேவை. இந்த பிடரியில கால வைத்துத்தான் சுவர்க்கம் போவாங்க. ஹலால் ஹராம் என்றத நாங்க தான் சொல்லுவோம். அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். இமாமுனா இப்னுல் கய்யிம் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஆலாவல் முவக்கிஹீன் சைன் பண்ணக்கூடியவர்கள், காவி ஜட் சைன் பண்றாரு, ஜேபி சைன் பண்றாரு, இந்த சிக்னேச்சர் இருக்கிறதே இது லேஸ் இல்ல. உலமாக்களுடைய சிக்னேச்சர் லேஸ் இல்ல. நாங்க சொல்றோம் எங்கட சிக்னேச்சர் இது அல்லாஹ் ரசூலுக்கு பகரமாக வைக்கிற சிக்னேச்சர், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பகரமாக வைக்கிறோம். அல்லாஹ் ஹலால் என்று சொன்னதாக நாங்கள் உங்களுக்கு சர்டிஃபை பண்றோம். நபி ஹராம் என்று சொன்னதாக நாம் உங்களுக்கு சர்டிஃபை பண்றோம். எங்களுடைய சிக்னேச்சர், எங்களுடைய சைன், தௌக்கியா, இது லேசில்ல, இது ரொம்ப பொறுமதியானது, இது ரொம்ப பொறுமதியானது. இதை வைத்துத்தான் மக்கள் சொர்க்கம் போறாங்க. எங்களுக்கு லேட்டா சொல்லேலும் சேர்த்து ஹலால் என்று சொல்லி நீங்க இன்பமா சாப்பிடுவீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது ஹராமா ஹலாலான்றதுக்கு நாங்கத்தான் பொறுப்போம். 148 கம்பெனியினுடைய ப்ரொடக்ட் உற்பத்திக்கு ஜம்மியத்துள்ளமா ஹலால் சர்டிபிகேட் கொடுத்திருக்குது, சும்மா கொடுத்தில்ல. நீங்க பிரச்சனைப்பட தேவையும் இல்ல. அவங்க ஹலால் கொடுத்துட்டாங்களா, நாங்க சாப்பிடுறோம், அதுக்கு மேல உள்ளத்தை நீங்களும் அல்லாவும் பார்த்துக்கொள்ளும். அதுக்கு அடுத்த உங்களுக்குள்ள பொறுப்பு இல்ல, அல்லாவுக்கும் அல்லாவுக்கும் உங்களுக்குள்ள பொறுப்பு அல்ல, அல்லாவுக்கும் அந்த ஜம்மியாவுக்கும் உள்ள பொறுப்பு. ஒரு மாணவர் வந்து கேட்ட ஆச்சரியமான கேள்வி, நான் உளமாக்கிற, நானும் ஒரு மாணவனாக இருந்து உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஒரு பேராதனை பல்கலைக்கழகத்தில் மெடிக்கல் ஃபேக்கல்டியில படிக்கக்கூடிய ஒரு மாணவர் என்னை சந்தித்தார். நான் நினைக்கிறேன் சென்ற வருடம் ஏப்ரல் மாதம் 14 தேதி வியாழக்கிழமை காத்தாங்குடியில் வைத்து சந்தித்தார். அவர் ஆச்சரியமான கேள்வி கேட்டார். சுபஹானல்லாஹ், எந்த அளவுக்கு ஆச்சரியமான கேள்வி என்றால், இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கூட இதை கொஞ்சம் உற்று நோக்கலாம். அவர் கேள்வி கேட்டார். இந்த கேள்வி என்று சொன்னால், முஃப்தி சாப் ஒரு பெண் நோயாளி ஒரு ஆண் டாக்டரிடத்தில் வைத்தியம் செய்யலாமான்னு கேட்டார். இப்ப நான் அவருக்கு சொன்னேன், இது அலட்டிக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல, தடாவிக்காக வேண்டி வைத்தியத்துக்காக வேண்டி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆங்கிலத்தில் போய் என்ன செய்யலாம், மருந்து வாங்குவதில் எந்த குற்றமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, போய் வாங்கலாம். அவர் அடுத்த கேள்வி கேட்கிறாரு, பிரசவம் என்று சொல்லக்கூடியது நோயாக கேட்டார். பிரசவம் என்பது நோயா விலாதா அல்லது வஜ்ஜுத்தல், பிரசவத்தினுடைய வேதனை, பிரசவம் இது ஒரு நோயா. கிதாபில் இருக்குது ததாவி, மருத்துவத்துக்காக வேண்டி சிகிச்சை பெறுவதற்காக வேண்டி ஒரு ஆணிடத்தில் ஒரு பெண்ணுக்கு போய் வைத்தியம் செய்யலாம், ஒரு ஆணுக்கிடத்தில் போய் ஒரு பெண்ணுக்கு தேவையான பகுதியை காட்டி என்ன செய்யலாம், மருந்து வாங்கி கொண்டு வரலாம். கேள்வி என்னவென்று சொன்னால், பிரசவம் என்று சொல்லக்கூடியது ஒரு நோயா, அது நோய் இல்லை. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய கிதாபுகள்ல நீங்க படிக்கக்கூடிய தியரியில என்ன எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க சொன்னாங்க, எங்கட புத்தகத்துல கூட அதாவது பிரசவத்தை அவங்க நோயாக சொல்லித்தாராங்க இல்ல, அது நேச்சுரல், அது இயற்கை. ஒருவர் சாப்பிட்ட சாப்பாடு 9 மனுஷியாளங்களுக்கு உள்ள அது மலமாக ஆயத்தமாகுவது போன்று ஒரு விந்து 9 மாதங்களுக்குள்ள ஒரு குழந்தையாக தயாராகிவிடும். அதற்குரிய நேரம் வந்தால் நீங்கள் லேபர் ரூமுக்கு போனாலும் சரி, போகாவிட்டாலும் சரி, சிகிச்சை செஞ்சாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அந்த குழந்தை தாடாக வெளியே வந்துவிடும். இது நோய் அல்ல, இது ஒரு இயற்கையான ஒன்று. அந்த இயற்கையான ஒன்று அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒன்றுக்கு ஒரு வைத்தியத்தில் போய் இந்த பெண்ணுக்கு நிர்வாணமாக, அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், அனைத்தையுமே இழந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்க முடியுமான்னு கேட்டார். என்னங்க பதில் சொல்றது, இதுக்கு என்ன தீர்ப்பு வழங்குறது, கூடுமன்றதா கூடாங்கிறதா? வாழ்க்கையில நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, இப்படிப்பட்ட வித்தியாசமான ஏங்கல்ல, வித்தியாசமான கோணத்துல மூளைகள் இருந்து எங்களுக்கு கேள்வி கேட்கிறாங்க மக்கள், பத்துவாக்கள் கேட்கிறாங்க. நாங்க செலுத்திட்டு போக முடியாது, நாங்க சிரித்திட்டு போக முடியாது, நாங்க நலுகி போக முடியாது, நாங்க விழிப்பாக இருந்து அவர்களை நெறிப்படுத்த வேண்டும், சரியாக தெளிவு பெற்று அவர்களை நெறிப்படுத்த வேண்டும். உண்மையிலேயே அவர் கேட்ட கேள்விக்கு நாங்க சரியான பதில் கொடுப்பது உலமாக்கள் மாத்திரமல்ல, அனைவருடைய பொறுப்பு. நான் இதற்கு முன்னால மார்ச் 3 காலை பொழுதில் நான் இந்த சம்மாந்துறையினுடைய நிர்வாக ட்ரஸ்டி போர்ட்டை சந்தித்த சந்தர்ப்பத்தில் கூட நான் இந்த விஷயத்தை வலியுறுத்தினேன். எங்களுடைய சம்மாந்துறைக்கு ஒரு தனி வைத்திய சாலை வேண்டும், அதுக்கு சொல்லுவோம் முஸ்தஃபா அல் வல்லாதி, அதாவது பிரசரத்துக்கான வைத்திய சாலை. பிரசவத்துக்கான வைத்தியசாலை, எங்களுடைய அரசாங்க வைத்தியசாலை அல்ல, இது தனி வைத்தியசாலை. உங்களுடைய மஜ்லிஸ் ஷூராவுக்கே இதை நடத்தலாம். அது வருமானம் திருட்டு தரக்கூடிய ஒன்றாகவும் இருக்கலாம், வருமானம் திருட்டு தரக்கூடியதாகவும் இருக்கலாம். எங்களுடைய ஊர்ல எத்தனையோ பெண் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, பெண் வைத்திய நிபுணர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறார்கள். இவர்களை கொண்டு சுபஹானல்லாஹ் நான் சொல்ல வைக்கப்படுகிறேன், வைத்தியசாலை சம்மாந்துறை இருக்கலாம், ஆனால் இங்கே நியமிக்கப்படக்கூடிய வைத்தியர்கள் சம்மாந்துறை சார்ந்தவர்களா? அது யாரு? அது முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல, அது யாராகவும் இருக்கலாம். இங்க நியமிக்கப்படக்கூடிய தாதி, அதாவது நேஸ் மிட்வாய், அவங்க முஸ்லீமாக இருக்கணும் என்ற கட்டாயம் இல்லை, யாராகவும் இருக்கலாம். ஒரு இமாம் சொல்றாரு, ஒரு ஷேக் சொல்றாரு, நவீன கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடிய அவர் சொல்ற தொழுகை எங்கேயும் தொழுது கொள்ளலாம். இன்னமா ஜுஹைலத்துல் அர்து குல்லுஹா மசாஜிதன், எனக்கு எல்லா இடமும் இந்த உம்மத்துக்கு எல்லா இடத்திலையும் தொழையிடும், ஆனா இந்த உம்மத்துக்கு எல்லா இடத்திலையும் பிரசவத்துக்கு போக முடியாது. எல்லா இடத்துக்கும் போகல பிரசவத்துக்கு, எங்களுக்கு ஒரு ஊர்ல பள்ளி இல்லையா, நடு ரோட்டை மறைச்சுவோம் தொழுதுவோம் விஷயம் முடிஞ்சு. இன்னமா ஜுஹைலத்துல் அர்து குல்லுஹா எனக்கு எல்லா இடங்களும் பள்ளியாக இருக்கிறது, எங்கேயும் தொழுது கொள்ளலாம். ஆனால் இது உலமாக்கல், இதுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். கலப்படத்தை பற்றி பேசுகிறோம், கலவனை பற்றி பேசுகிறோம், ஆண் பெண் மிக்ஸை பற்றி பேசுகிறோம். அப்ப இங்கிருந்த ஒரு சகோதரி, நான் பேர் குறிப்பிட விரும்பல, ஒரு லேபர் ரூம் உள்ளுக்கு, ஒரு லேபர் ரூம், லேபர் ரூம் என்று சொன்னால் என்ன சொல்ற தமிழ்ல, பிரசவ அறைகளுக்கு நடைபெறக்கூடிய காட்சிகளை எல்லாம் அவர் போட்டோ எடுத்திருக்கிறார், வீடியோ பண்ணியிருக்கிறார், வீடியோ பண்ணியிருக்கிறார். உள்ளே என்ன நடைபெறுகிறது? என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரி, நாங்கள் சரித்திர படித்தவர்கள், முஹம்மது பின் காசிம் என்று சொல்லக்கூடியவரை, ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஸக்கபி என்று சொல்லக்கூடியவர் அனுப்பி வைத்தார் சிந்து நதி கரை வரைக்கும். இதற்கு தெரியுமா? ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய கற்பு சீரழிக்கப்பட்டிருந்திருக்கார்கள், ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய கற்பை சீர் குறைத்து விட்டார்கள். இதற்கு எதிராக குரல் கொடுப்போம், ஒரு பெண்ணுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும், இது உம்மத்துடைய கடமை என்பதற்காக வேண்டி அரபுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஸஃபவி முஹம்மது இப்னு காசிம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸஃபவியை அனுப்பி வைத்தார் தன்னுடைய 18வது வயதில். வாழ்க்கையில் ஞாபகத்துக்கொங்கோ, பொறுப்புகள் நிச்சயம் இருக்கிறது. அல் வாஜிபு அக்ஸரு மினல் அவ்காத், நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களை விடவும் எங்களுடைய கடமைகள், எங்களுடைய பொறுப்புகள் கூட இருக்கிறது, நாம யோசிக்க வேண்டும். அப்ப அவர் போட்டோ எடுத்திருக்கிறார். இன்னைக்கு யோசிக்கும்போ, நான் இந்த மதரசாவில் ஓதக்குள்ள இந்த கல்வி சம்மாந்திர வைத்தியசாலையில ஒரு டிஎம்ஓ இருந்தார், ரொம்ப பெரிய வயது முதிர்ந்த மனிதர், நல்ல பக்குவப்பட்டவர், பண்பட்டவர். ஆனால் இன்றைக்கு வைத்தியசாலைக்கு பார்த்தால் சின்ன சின்ன புளியம்மாரெல்லாம் யாரு, யாரு டாக்டர், 23 வயது, 24 வயது, 25 வயது. சுபஹானல்லாஹ், என்ன டாக்டராக மாறிட்டா அவர்களுக்கு காமம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லையோ, ஆசை என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லையோ. அவர்களிடத்துல என்னுடைய மனைவிய பாரம் குடிச்சிட்டு பத்திரமா பார்த்து கண்ட தம்பி, நான் நாளை காலில் வாரேன், எனக்கு காலையில தான் வரலாம் என்று போன எப்படி இருக்கும்? நான் உணர்வோடே பேசுறேன், எங்களுடைய பொறுப்பை நாம் ஒரு முறை தோண்டி பார்ப்போம், என்ன செய்ய வேண்டும். எனக்கு என்னுடைய வீட்டுக்குள்ள வேண்டும் என்றால் பருதாவையும் அணி எல்லாவற்றையும் செய்து வளர்க்கலாம், ஆனா வைத்தியத்தால் எனக்கு நிச்சயமாக தெரியும், என்னுடைய மனைவியை நான் டிராப் பண்ணத்தான் வேண்டும், அட்மிட் பண்ணத்தான் வேண்டும், அதை என்னால் சாதிக்க முடியாது. ஆனால் அவர் வைத்தியசாலைக்கு போக வேண்டிய ஒன்றல்ல, அது இயற்கையாகவே மலேசாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அது சும்மா சபீல யஸ்ரா குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. வெளியே வரக்கூடிய ஒன்று தான், அதில் உள்ள நோய் அதுல மௌத்தானா ஷஹாதத் என்ற அளவுக்கு சில உலமாக்கள் கூடிய புகார்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் யோசிக்க வேண்டும், உலமாக்கள் மாத்திரமல்ல, கல்விமான்கள் மாத்திரமல்ல, அரசியல் தலைவர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு தனி மனிதனும் யோசிக்க வேண்டும், நான் இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த ஊர்ல. அப்ப அந்த பெண் வீடியோ பண்ணி எல்லாத்தையும் மொபைல் போன்ல வீடியோ பண்ணியிருக்கிறாள். ஒரு பெண் பிரசவத்துக்காக வேண்டி அமர்ந்திருக்கிறாள், ரெண்டு வைத்தியர்கள் அங்கே இருந்து கொண்டு கமர்ஸ் பண்றாங்க அந்த பெண்ணை பத்தி. ஒருவர் பேசி கையை தொட்டு பார்க்கிறார்கள். இது அப்படி எல்லாம் வீடியோ இருக்கு. வீடியோ பண்ணிவிட்டு அந்த வைத்திய சாலையினுடைய அன்பார்த்தத்தில் அந்த பெண் தங்க பெயரையும் குறிப்பிட்டு இது நான் தான் இதை செய்தேன் என்று போனாலும் பிரச்சனை இல்லை, முஸ்லீம் உம்மாவுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய கையில கொண்டு கொடுத்துட்டு போனாங்க. இது பத்தி அது அடுத்த கட்டமாக பேசும் பொழுது அவர்கள் பரிகாரம் சொன்னார்கள், அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் இது ஒன்றுதான் எங்களுக்கு தெரியும், ரெண்டுதான் எங்களுக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பு? இதற்கு யார் பொறுப்பு? ஒரு குறைந்த ராவக்கு நாங்கள் சொல்லுவோம் சில விஷயம் இருக்கிறது, வாங்கி சொல்ல வேண்டும், தகனிக்கு செய்ய வேண்டும். நான் கேட்கிற தகனிக்கு எப்ப செய்யணும், வாங்க எப்ப சொல்லணும், வாங்கி சொல்லணும், புள்ள பிறந்து கையில கிடைச்சுடனே அதான் அதுக்குரிய நேரம். தகனிக்கு எப்ப செய்யணும்டா, அதுக்குரிய நேரம் பால் குடிக்க முந்தி. இன்னைக்கு 2 மணிக்கு ராவோ உள்ள மனைக்கு பிரசவம் ஏற்பட்டு 2.5 மணிக்கு புள்ள கிடைச்சிச்சு. நான் வைத்தியசாலைக்கு போனேன் 8:30 காலையில, 6:30 6:30 வரைக்கும் இந்த புறம் இந்த பக்கம் எப்படியோ தெரியாது, கண்டி பக்கங்கள்ல பொறுப்பு பக்கங்கள்ல அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, 4 மணிக்கு முழு ஹாஸ்பிட்டல்லையும் புத்தாங் சரணம் கச்சாமிய போட்டுவாங்க. அந்த வைத்தியசாலையில முழுக்க என்ன போகுது, அந்த புத்தாங் சரணம் கச்சாமி போகுது அல்லது ஓம் ஓம் போகுது. இதைத்தான் என்ற புள்ள கேட்டுக் கொண்டு போகுது. எல்லாம் முடிஞ்சு 6:30 போய்த்துத்தான் நான் ஒரு ஹலத்தை கூடுதல் வைத்து காதல வாங்கி சொல்லுவேன். இந்த பிள்ளையினுடைய ஒவ்வொரு மாசமே முதலாவது கேட்டது அல்லாஹ் அக்பர் அல்ல, முதலாவது கேட்டது வேறொன்று. நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த ஊர்ல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லீமாகவே பிறக்க வேண்டும், முஸ்லீமாகவே இருக்க வேண்டும். அதற்குரிய அத்துணை சூழலையும் நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரனே, இப்படியான கேள்விகளை எல்லாம் யாரு தெரியுமா கேட்கிறாங்க, இந்த நியூ ஜெனரேஷன் புதிய தலைமுறை ப்ரொபஷனல் கேட்கிறாங்க, வந்து இது கூடுமா இது கூடாதா? சுபஹானல்லாஹ், நான் கொஞ்சம் வாலிபர்களுடைய நான் பொழுதுவேன். அநேகமான வாலிபர்கள் வருவாங்க, கேள்விகள் கேட்டு ஆச்சரியமான கேள்வி, வியப்பான கேள்விகள். ஒரு வாலிபன் இடத்துல வந்தார். நான் ஏன் சொல்றேன், இந்த 100 ஆண்டு எங்களுக்குரிய 100 ஆண்டு, இஸ்லாமிய எழுச்சியின் 100 ஆண்டு, இஸ்லாமிய மறுமலர்ச்சியின் 100 ஆண்டு, முழு உலகமே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு வாலிபன் இடத்துல வந்தார், வந்து சொன்னார், ஹசரத் அவர்களே, ஒரு அனந்தர சொத்து சம்பந்தமான ஒரு பயான் கேட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனையை உங்கள்கிட்ட சொல்லித்தான் தீர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படி சொன்ன உடனே எங்கட தலையில வேலை செய்யுமா, இவனுக்கு ஏதோ சொத்து வர வேண்டியிருக்கிறது, அதற்குரிய சொத்தை கேட்டு வந்திருக்கிற போல அப்படிதானே. ஒருத்தர் பிரச்சனை என்று சொல்லி எடுக்கிட்ட வந்தா கொடுக்க வேண்டியவர் கொடுக்கறத பிரச்சனையா பாக்குறல, வர வேண்டியதான் செய்வாரு, வர வேண்டியதான் பிரச்சனையா பார்ப்பாரு. இவர் வந்து சொன்னாரு, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? நான் சொன்னேன், கொஞ்சம் 2 நாள் கழிச்சு போன் பண்ணிட்டு வாங்க, வெள்ள வச்ச பள்ளி சொன்ன பிரகாரம் வந்து நிற்கிறார். அப்ப பார்த்தேன் கேஸ், அவரை பார்த்தா அவருடைய கேஸ் என்னவோ கொஞ்சம் முக்கியமான கேஸ் மாதிரி இருக்கிறது, கையில பைனல் எடுப்பது இருக்கிறார். அவர் சொன்னாரு, முஃப்தி சாப், நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன், நான் ஒரு வளர்ப்பு மகன், எந்த மகன், ஒரு முத்தபன்னா, எந்த வாப்ப யாரு எனக்கே தெரியாது, என் உண்மை யாரு எனக்கே தெரியாது, நான் இந்த 2 பேருக்கு நான் உண்மை வாப்பான்னு சொல்லுவேன். என்ன அவங்க எடுத்து வளர்த்தாங்க, ஏன் வளர்த்தாங்க, அவங்களுக்கு பிள்ளைகளும் இருக்கிறாங்க, என்ன சரி எதுக்கு வளர்த்தாங்கன்னு தெரியாது, என்ன வளர்த்துட்டாங்க, என்ன வாப்பா, என்னுடைய வளர்ப்பு வாப்பா, அவர் மூத்தாடித்தார், நல்ல மனிதர், என்ன எந்த வித்தியாசமும் இல்லாம பராமரித்தாரு, பார்த்தாரு, என்ன செஞ்சாரு. ஆனால் அனந்தர அவர் மௌத்தானதுக்கு பிறகு அவருடைய சொத்து பங்கு வைக்கப்பட்டு அனந்தர சொத்து எனக்கு பங்கு கிடைத்திருக்கிறது. வளர்ப்பு மகனுக்கு அனந்தர சொத்து இல்லையே, இந்த சொத்தை என்ன செய்வது, இந்த சொத்துக்குரிய இஸ்லாமிய தீர்ப்பு என்ன? எனக்கு இல்லாத ஒரு சொத்தை எனக்கு கிடைக்க வேண்டியிருந்தால் அது இன்னும் ஒரு பெரிய சொத்தாகத்தான் இருக்க வேண்டும். நியதிப்படுத்தானே, இந்த பொருள் எனக்குரியது அல்ல என்றிருந்தால் அந்த பொருளுடைய சொந்தக்காரர் யார் இருக்கணும், இன்னமத்தர் இருக்கணும், அவர் யாரு, அந்த கணக்கு எப்படி செய்ய வேண்டும்? சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். நான் சொன்னேன், இந்த கணக்கு இப்படித்தான் செய்ய வேண்டும், இந்த கணக்கில் உங்களுடைய வளர்ப்பு தாய்க்கு போக வேண்டும் இவ்வளவு பங்கு, உங்களுடைய சகோதரர்களுக்கு இவ்வளவு போக வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு இவர் பேச்ச அந்த சபையில எனக்கு கிடைச்ச பங்கு எனக்கு ஹலால் இல்ல, இது மாப்பா எனக்கு கிடைக்க முடியாது என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த முழு சகோதரர்களும் முழு சகோதரியும் அங்கிருந்த தாயும் சேர்ந்து அழ ஆரம்பித்துட்டாங்க. அவங்க எல்லாரும் சொன்னாங்க, நாங்க இந்த பிரிக்கிறதுக்கு முன்னாலேயே இது ஒரு புத்தி பக்குவா கேட்டு நாங்க எங்கட ஹக்கல் இருந்துதான் உங்களுக்கு பங்கு இருக்கிறோம். இது வாப்பட ஹக்கல், இது வாப்பட ஹக்கல் இல்லை, இது எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லி, ஆனாலும் உங்களை சரிசமமாக நாங்க ட்ரீட் பண்ண வேண்டும். அதுக்கு நாங்க என்ன செஞ்சோம் என்றால் எங்கட பங்கத்தான் உங்களுக்கு தந்திருக்கிறோம், எல்லாம வாப்பட பங்கிலிருந்து உங்களுக்கு நாங்க பங்கு தரல. மார்க்கம் எழுச்சியின் பக்கமாக போய்கொண்டிருக்கிறது, ஒரு வகையான மலர்ச்சி பக்கமாக போய்கொண்டிருக்கிறது. அந்த எழுச்சிக்கு குரல் கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். அந்த எழுச்சியை எழுச்சியை வளர்த்தெடுப்பதற்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய வங்கித்துறை, இஸ்லாமிய வங்கித்துறை சுபஹானல்லாஹ் எத்தனையோ திருளியன பாஸ் ஆகிவிட்டது. உலகத்தினுடைய கணக்கெடுப்பை பார்க்கும் பொழுது எத்தனையோ திருளியன், மில்லியன், பில்லியன், திருளியன், எத்தனையோ திருளியன பாஸ் பண்ணி போயிட்டு முழு உலகமே இஸ்லாமிக் பைனான்ஸ் பற்றி பேசுகிறது, இஸ்லாமிக் சுகூப் செய்ய போறாங்க. சர்வதேச இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இலங்கையினுடைய பண்டார்நாத் ஏர்போர்ட்டை நாங்கள் இஸ்லாமிக் சுகூப் செய்ய போறோம் என்ற அளவுக்கு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இஸ்லாமிக் பேங்கிங் என்று வந்தா இது நான்கு ஒன்றாவதுல பத்துகள் கரீபில் ஆரம்பித்து சரகுல் மஹல்லி வரைக்கும் மோதக்கூடிய கிதாபுல் முயூஅத்தான் வங்கியுள்ளுக்கு அமல் செய்வாங்க. கிதாபுல் முயூ அதுள்ளுக்குள்ள ரஹனம் இருக்கிறது, அதுள்ளுக்குள்ள பெறாதும் இருக்கிறது, அதுள்ளுக்குள்ள இஜாராவும் இருக்கிறது, அதுள்ளுக்குள்ள இஸ்தாராவும் இருக்கிறது, அதுள்ளுக்குள்ள ரிபாவும் இருக்கிறது, அதுள்ளுக்குள்ள ஹீலாக்களும் இருக்கிறது. எல்லாம் சேர்ந்தது தான் இன்றைக்குள்ள வங்கிகள், இன்றைக்குள்ள இந்த பைனான்ஸ், இன்றைக்குள்ள இந்த பைனான்ஸ். நான் கேட்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்றேன், ஒவ்வொரு பேங்கும் பிச்சை கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு சரியா போர்ட் தாங்களேன், எங்களுக்கு ஒரு இன்ஹவுஸ் உத்தரப்பந்து வைங்களேன், நாங்க செய்தது சரியா பிள்ளையான்னு எங்களை கைட் பண்ணுங்களேன் என்று சொல்லி கேட்டா, இன்றைக்கு இப்ப இந்த நாட்டில் பத்துக்கும் மேற்பட்ட வங்கிகள் சென்ட்ரல் பேங்க்ல லைசன்ஸ் கேட்டு நிற்கிறாங்க. தொடக்கத்துக்கு என்ன இஸ்லாமாக்கும் அது ஆச்சரியம் தெரியுமா? இஸ்லாமிய வங்கிக்கு போறது முஸ்லீம்கள் அல்ல, வங்கி பெயர் இஸ்லாமிய வங்கி, கஸ்டமர்ஸ் யாரு, வாடிக்கையாளர்கள் யாரு, முஸ்லீம்கள் அல்ல. நாங்க ஆடிட் செய்தோம், செஞ்சு முடிந்த டிரான்சாக்ஷன் ஃபைல் எடுத்து நாங்க சரியாக செஞ்சிருக்கிறாங்களான்னு சொல்லி அதை செக் பண்றது ஒரு பகுதி. சரியா ஆடிட் செய்வோம், பிஎல்சியில போயிட்டு நாங்க சரியா ஆடிட் செஞ்சு பார்த்தா ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, சென்ற வருடத்தை விட இந்த வருடம் கிட்டத்தட்ட 60% வாடிக்கையாளர்கள் மாற்றமாற்றியை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அவங்க மாறாங்க. இதுக்கு இந்த நாட்டில் எங்களோட விகிதாசாரம் கிட்டத்தட்ட 10% இருக்கலாம் அல்லது 12% இருக்கலாம். சொல்றாங்க எங்களுடைய பங்களிப்பு 20% இருக்கலாம், சரி. ஆனால் எங்களுக்கு இருக்கிற வங்கிகள் போதும், ஆனால் இருக்கக்கூடிய வங்கி எல்லாம் வங்கி தொடக்கிறது முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல, ஃபிக்ஹுடைய கிதாபில் நாங்கள் படித்திருக்கிறோம், ஷரஹுல் உசூல் ஃபிக்ஹில் நாங்கள் படித்திருக்கிறோம், ஃபுரூஉ ஷரஈயாவை கொண்டு கைரு முஸ்லிமும் முகல்லல். ஒரு ஹிந்து சகோதரர் என்ன ஒரு பக்கத்து ஒரு வீரமுனையிலிருந்து ஒரு சகோதரர் வாராரு பள்ளிக்கு வந்து சொல்றாரு, ஆனி சாப் இந்த கோழியை கொஞ்சம் மறுத்துட்டாங்கள் என்று சொல்லி. யார் கேட்கிறாரு? இந்த வீரமுனையில அந்த கோயில வேலை செய்யக்கூடிய சாமியார், யார் வந்திருக்கிறார், சாமி வந்திருக்கிறார். என்ன கேட்கிறாரு? எனக்கு கொஞ்சம் அந்த கோழி அறுத்துட்டாங்க என்று சொல்லி. நாங்க என்ன அங்க சொல்லணும், நீ என்ன அறுத்து சாப்பிட்டா என்ன, சாவடிச்சு சாப்பிட்டா என்ன, ஏன் கஷ்டப்படுறாய், கழுத்தரசிக்கு சாப்பிடு சொல்லாமா, கழுத்த நெசிக்கு சாப்பிடு சொல்லாமா. நாங்க மிக தெளிவாக 2ஆம் வகுப்பு அல்லது 3ஆம் வகுப்பிலே படிச்சிட்டோம், ஃபுரூஉ ஷரஈயாவை கொண்டு கைரு முஸ்லிம் முகல்லப், அந்த கோழியை எடுத்து அறுத்து அதிலேயே ரூஹ் சம்பூர்ணமாக போகும் வரைக்கும் நான் சபுரு செயல் இருந்து அங்கே போனதுக்கு பிறகுதான் தம்பி எடுத்துக்கொண்டு பேசி ருசியாக சமைச்சு சாப்பிடுங்கோடு சொல்லி அவருக்கு சொல்லி அனுப்பு. இந்த கடமை, இந்த கடமை. அப்ப வட்டி ஹராம் என்று சொல்றது லேசி, ஆனா வட்டி ஹராம் என்று சொன்னா நாங்க என்ன செய்யணும், அதுக்கு என்ன பதில், அதுக்கு என்ன பதில், நாங்க எப்படி வரணும்? ஒன்று நான் ஒரே சொல்லுவேன், நான் ஒரே உதாரணமாகவும் சொல்லுவேன். சம்மாந்துரை எனக்கு ஒரு இரண்டாவது ஊர் மாதிரி, நான் பிறந்த ஊருக்கு அடுத்த ஊர் இந்த ஊர்ல எனக்கு மிச்சம் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. அப்ப நான் ஒரே பரிகாசமாகவும் பகடியாக சொல்ல மாட்டேன், உண்மையை சொல்லுவேன், பரிகாசமாக நான் சொல்லுவேன். சம்மாந்துரை நீங்க எடுத்துக்கொண்டா இந்த என்ன பள்ளி, இந்த டவுன் சின்ன பள்ளி, புதுப்பள்ளி, உங்களோட பள்ளி, அந்த புதுப்பள்ளியிலிருந்து பிடிச்சு அந்த ஹிஜ்ரா பள்ளி வரைக்கும் ரெண்டே ரெண்டு பள்ளி, மூணு பள்ளி இருக்கிறது. ரெண்டே இருக்கு தக்கியா பள்ளி, எத்தனை வங்கி இருக்குது, மூணு மூணு பள்ளி எத்தனை வங்கி, இலங்கையில் உள்ள எல்லா பெரும்பான்மையான வங்கியும் இங்க செய்கிறாங்க, அவங்களுடைய பிரான்ச் இங்க இருக்கு. இங்க எண்ணத்துக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு வங்கி வார ரெண்டு நோக்கத்துல, ஒன்றே உதவி செய்ய வருவாங்க. நான் வங்கி துறையில இருந்து கொண்டு சொல்றேன் உங்களுக்கு, ஒரு வங்கி வார ரெண்டு நோக்கத்துல, ஒன்று இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், விவசாயத்துக்கான உதவி செய்ய வேண்டும், அப்படி இப்படி செய்ய அடுத்து வருவாங்க. இன்னும் ஒன்று இருக்கிறது, உங்கள்கிட்ட இருக்கிறத எடுத்துக்கொண்டு போக வருவாங்க. சம்மாந்துறையில் இருக்கக்கூடிய வங்கிகளுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுக்கு தானாங்களா உங்கள்கிட்ட உள்ள தடுத்து கொண்டு போறாங்களா? நான் அன்பாக சொல்றேன், மஸ்லமுல் இஸ்லாம் இங்க இருக்கிறது, மஸ்லமுல் இஸ்லாம் இங்க இருக்கிறது. நான் உலமாக்களுடைய பேசுறேன், பட்டம் பெற்றதாவது இந்த இந்த பரிசளிப்பு விழாவில் நான் உலமாக்களை பத்தி கொஞ்சம் பேசுறேன். எங்களுடைய கடமை பாடுகள் என்ன, எங்களுடைய பணக்கார வர்க்கம் இருக்கிறாங்களே செல்வந்தர்கள், மாஷா அல்லாஹ், அவங்கள பணத்தை கொண்டேத்து அவங்க பத்திரமா பதுக்கிட்டாங்க எங்க பேங்க். அதுக்கு எத்தனை அக்கௌண்ட் இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது, சேவிங் அக்கௌண்ட் இருக்குது, சிடி அக்கௌண்ட் இருக்கிறது. சிடி அக்கௌண்ட் சொன்னா அது கருப்பு காசு, பிளாக் மணி. எந்த காசிக்கு கணக்கு காட்டேலாவோ அந்த காசெல்லாம் கொண்டுட்டு சிடி அக்கௌண்ட் போட்டுவாங்க. இன்னும் ஒரு அக்கௌண்ட் இருக்குது என்ஆர்எஸ்சி அக்கௌண்ட், இன்னும் ஒரு அக்கௌண்ட் இருக்கிறது பல வகையான அக்கௌண்ட் இருக்கிறது, சின்ன பிள்ளைக்குரிய அக்கௌண்ட், இப்படியாக சின்ன அக்கௌண்ட் இருக்கிறது. ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக காசை பதுக்கிடுவாங்க. இதெல்லாம் யார்ட காசின்னா எங்கட காசு, பணக்கார சமூகத்துடைய காசு, செல்வந்தருடைய காசு. என்னோட ஊர்ல ஏழு ஏல பாமர ஏல, சாதாரண மனிதர் ஒன்றுக்குமே வசதி இல்லை, அவருடைய மாலையை கொண்டேத்து அவருடைய வீட்டுல ஒரு காப்பை கொண்டேத்து அதே வங்கியில வச்சு போட்டு எங்கட காசு அவனுக்கு வட்டி கொடுக்கிறாங்க. யார காசு, எங்கட பணக்கார சமூகத்துடைய காசு, எங்கட செல்வந்தருடைய காசு, அதே காசை கொடுக்கிறாங்க அவங்களுக்கு எதுக்கு, வட்டிக்கு. எங்கட ஏழைகள் போயிட்டு வாங்கி கொண்டு வராங்க, வாங்கிக்கொண்டு வந்துட்டு அதே காசு அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, மறுபக்கத்துக்கு அவங்களோட லாபத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தாராங்க. நான் சொல்றேன், அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய பொருளா இஸ்லாமிய வங்கித்துறையை மட்டும் படிப்பதல்ல, இஸ்லாமிக் பைனான்ஸ், இஸ்லாமிய பொருளாதாரம் எப்படிப்பட்டது, ரெண்டு உலமாக்கள் பற்றி பேசியிருக்கிறாங்க. இமாமுனா முஹம்மது இப்னு கஸ்ஸாலி, அதாவது இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இஸ்லாமிக் எக்கானமியை பத்தி நல்லா பேசியிருக்கிறாங்க, ரொம்ப டீப்பா பேசியிருக்கிறாங்க. இஹ்யாவுல் உலூமுத்தீன் ஒரு தசவுவுடைய கிதாபாக பார்க்க வேண்டாம், அதுல தான் இன்ஃபுலேஷன், பணவீக்கத்தை பத்தியும் பேசியிருக்கிறாங்க. பணவீக்கம் எப்படி ஏற்படும், இன்ஃபுலேஷன் எப்படி ஒரு உலகத்தில் ஏற்படும் என்றத பத்தி எங்க மதரசாக்கள் ஓதி கொடுக்கப்படக்கூடிய இஹ்யாவுல் உலூமுத்தீன் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிக் எக்கானமியை பற்றி மிஸ்டர் டீப்பா பேசியிருக்கிறாங்க. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, அன்பான உலமாக்களே, எங்களோட பொறுப்பு வெறுமனே நாங்க மதரசாக்குள் இருக்கிறோம், ஓடி கொடுக்கிறோம், நாங்கள் தாயாக இருக்கிறோம் என்றால் வெறுமனே தாயி என்றது எங்களுக்கு எல்லை மகதூன் இல்லை, நாங்கள் எல்லா இடத்திலையும் தாயாக இருப்போம், எல்லா இடத்திலையும் உண்மையை பேசுவோம். எனவே அன்பாக சொல்றேன், இரக்கமாக சொல்றேன், எங்களுடைய பணி, எங்களுடைய மைதானம் ரொம்ப விசாலமானது, ரொம்ப விஸ்வசியானது. இன்னும் ஒன்று சொல்றேன், இதேம் படியுங்கோ, இதேம் படியுங்கோ, கிதாபு நிக்காக படிக்கிறோம், கிதாபு தலாக்கேம் படிக்கிறோம், கிதாபு குல்லையும் படிக்கிறோம். நான் நேற்று பயணத்தை ஆரம்பிச்சக்குள்ள என்னுடைய காதையார கூட்டிக் கொண்டு வாரத்துக்கு நான் பார்த்து பார்த்திருந்த ஜமிய சுலமாவில் நாங்கள் 10 பேரு காதையார் வர இல்ல, காலிய கூட்டிக் கொண்டு வாரத்துக்கு நான் காலி கோட்டுக்கு போனேன். காலி கோட்டுக்கு போய் உள்ளுக்கு என்ட்ரு ஆகுறேன், ஒரு பெண்மணி, ஒரு சகோதரி, அழுது கொண்டு வாரா. இந்த அழுகிய கண்டதுமே அது என்னால சகிக்க முடியல, அப்படியே திரும்பி வந்துட்டேன். நான் காலிய பார்க்க போகல, கொஞ்ச நேரம் வெளியே வந்து நின்றுட்டு தான் மறுவா உள்ளுக்கு போய்த்து காலியோட பேசுறேன். நான் கேட்கிறேன், சம்மாந்துறையில பிறந்து சிங்கள மொழி தெரியாத உங்களுக்கு சிங்கள தெரியுமா? இப்ப தெரியும். சிங்கள மொழி தெரியாத ஒரு ஹலீல் ஹஜ்ரத்துக்கு காலி அபு யூசுப் என்று சொல்லி காலி என்று சொன்னாலே யாரு? அது காலி அபு யூசுப் தான். அதே போல இன்றைக்கு காலி என்று சொன்னால் இலங்கையில ஹலீல் ஹஜ்ரத்து தான் என்ற அளவுக்கு ஒருவருக்கு ஒரு ஆளுமுக்கு தன்னுடைய ஜொப்ப சரியாக செய்ய ஏறும் என்றால் எங்களுக்கு ஏன் செய்ய முடியும்? உங்களுக்கு தான் ஜொப்ப தெரியும், உங்களுக்கு தான் சரியத்து தெரியும், உங்களுக்கு தான் ஹுதுவ தெரியும், உங்களுக்கு தான் ரஜரியா தெரியும், உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், நஃபகா உங்களுக்கு தான் தெரியும், மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் சொல்றாங்க, எப்படி கொடுக்கணும், விலாயத்து வலி எப்படி வரணும், வலது வினாவுக்கு யார் வாப்ப வலி, ஒரு பொம்பளை சாத்துக்குள்ள வாரவுக்கு யார் வலி, இது யாருக்கு தெரியும், இது காலிக்கு தான் தெரியும், இது சைத்தரத்து காலி. எங்கட பொறுப்பு இருக்கிறது, எந்த முடிவு என்ன தெரியுமா? நான் ஒரு காலியாக போறேன், நான் கலாவை பத்தி படிக்க போறேன், முஸ்லீம் பர்சனல் லோ இதை பத்தி நான் படிக்க போறேன். எனக்கு வந்தா நான் காலியோட இந்த முஸ்லீம் பர்சனல் லோவோட சம்பந்தப்பட்ட அனைத்தையும் படிச்சு முடிச்சுட்டேன். எனக்கு மார்க்கமும் தெரியும், இந்த நாட்டு சட்டமும் தெரியும். நான் மார்க்கத்தையும் படித்திருக்கிறேன், இந்த நாட்டினுடைய சட்டத்தையும் படித்திருக்கிறேன். இந்த ரெண்டுக்கும் இடையில நான் பிரிட்ஜாக இருந்தேன், ஒரு பாலமாக இருந்தேன். அல்லாஹ்வுடைய சட்டத்தை இந்த பூமிக்கு அமல் செய்ய போறேன். நாங்க முன்னுக்கு வர இல்லைண்டா. இப்பதான் உலமாக்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாங்க காதிகளாக. உலமாக்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படாததுக்கு காரணம் அரசாங்கம் அல்ல, அரசாங்கம் அல்ல, அரசியல் தலைவர்களும் அல்ல, மினிஸ்ட்ரியும் அல்ல. கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கு தெரியுமா? காதியாக வரக்கூடியவர் யாரா இருப்பாரு? காதியாக வரக்கூடியவர் ஓய்வு பெற்ற அதிபர், அப்படித்தானே? முதலாவது முதலாவது அப்படி இல்லண்டா ஓய்வு பெற்ற ஆர்மி கமாண்டர். எப்படி ஆர்மி கமாண்டர் வந்துட்டு ஜட்ஜான எப்படி இருக்கும்? ஆர்மி கமாண்டர் வந்து உலமாக்களும் வரலாம், உலமாக்களும் ஆதியாக வரலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு துண்ட அந்த கன்ஸ்டிடியூஷன்ல அந்த ஆக்ட்ல ஊந்துவதற்கு எங்களுடைய முஸ்லீம் லாயர்ஸ், முஸ்லீம்களுடைய லா மேக்கர்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்று ஜமியத்துல மாவுக்கு தெரியும். இப்பதான் உலமாக்களும் வரலாம் என்று சொல்றத உங்க புகுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்க ஆயத்தமாக நான் எப்படிப்பட்ட ஒரு காதியாக போறேன் தெரியுமா? நான் காதியாக இல்லட்டேன், நான் காதிகள் உருவாக்க போறேன். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி காதியாக வாங்கோண்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க சொன்னாங்க ஹனீஃபா ஹாரூன் ரஷீதுக்கு, நான் உங்களுடைய சைத்தராவுல உங்களுடைய நிர்வாகத்துல காதியாக வரமாட்டேன், அதுக்காக வேண்டி அடி வாங்கினாங்க. காதியாக வரமாட்டேன், ஆனா அபு யூசுப போன்ற காதிகள் உருவாக்கினாங்க, அபு யூசுப போன்ற காதிகள் உருவாக்கினாங்க. நாங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த நாட்டுல எங்களுக்கு பெரிய ஏரியாக்கள் இருக்கிறது. நாங்க ஒவ்வொருத்தரும் விளையாடுறதுக்கு, நாங்க ஒவ்வொருத்தரும் அதுல பேசி புகுந்து அந்த சட்டத்தை தயாராக்குறதுக்கு அனந்தர சொத்து, அனந்தர சொத்து சம்பந்தமாக மீராசுடைய பாடம் மதரசாவில் ஓதி எக்ஸாம் செஞ்சிட்டோமா கிதாபே காணும். மதரசாவில் ஓதி எக்ஸாம் செஞ்சு முடிச்சுட்டோமா கிதாபும் காணும். சிராஜா, சிராஜா லைட் தானே, லாம்பு தானே? இப்போ குர்ஆன் இருக்கு, இன்னா அர்சல்னா கஷா, இன்னா ஆயத்து சிராஜ முனீரா, கிதாபும் தெரியா? அப்ப சொல்லுவாங்க அந்த சட்டம் நாங்க அவ்வளோ அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல ரெண்டு சில விஷயங்களை குர்ஆன் நல்லா இப்படி சொல்லுவாங்க, அப்படின்னா தொழுகை முக்மீன்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றா? இன்றைக்கு நாங்க 4:30 அசல் தொழுவோம், இன்றைக்கு நாங்க பார்த்து 12 தொழுது கொள்வோம், பிரச்சனை இல்லையே. அப்படியா தொழுகைக்கு நேரம் எப்படி செல்வோம்? 12:41 12:22 சுபகுடி அசான் 4:38 தான் கிதாபன் மௌகூதா என்ற வார்த்தையை போலத்தான் நசீபன் மஃப்ரூவா. நசீபன் மஃப்ரூவா உலமாக்களுடைய பொறுப்பு லேசில்ல, உலமாக்களுடைய பொறுப்பு லேசில்ல. ஒவ்வொரு ஜனாதா மௌத்தானால் அந்த ஜனாதாவுடைய சொத்துக்கள் எப்படி பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் அதுக்கு உலமாக்கள் பொறுப்புதார்கள். உலமாக்கள் பொறுப்புதார்கள். ஒரு சொத்து, நான் விஷயத்தை நீட்ட விரும்பல, சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன். முஃப்தி தகி ஒரு மிகப்பெரிய மார்க்க மேதை, எல்லருக்கும் தெரியும். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜாக இருந்தவர். பாகிஸ்தான்ல அவர் ஜட்ஜாக இருக்கிற காலத்துல தான் தி ஹிஸ்டாரிக்கல் ஜட்மெண்ட் ஆன் ப்ரோஹிபிடேஷன் ஆஃப் தி ரிமா பட் இன்ட்ரெக்ட் என்று சொல்லி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தார். 1500 பக்கங்களை கொண்ட ஜட்மெண்ட், ஹிஸ்டாரிக்கல் ஜட்மெண்ட். அது முழு உலகத்திலேயே முதலாவது கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட் தான் வட்டி ஹராம் என்ற ஜட்மெண்ட். முஃப்தி தகியின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட். இவர் சொல்றாரு, இந்த வாப்பா முஃப்தி ஷபி மௌத்தாகிட்டாரு, ஒரு மிகப்பெரிய மார்க்க மேதை. அவருடைய ஜனாசாவுல பங்கெடுக்கிறதுக்கு ஜெனரல் ஜியாவு ஹக் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் ஜனாசா அடக்கிட்டு போனதுக்கு பிறகு இந்த வாப்பட ஜனாசாவுக்கு ஒரு முக்கியமான ஆளாக வந்திருந்தாரு என்ற ஷேக். தக்கி சொல்றாரு, என்ற ஷேக், ஷேக் யாரு? ஆத்மீக தலைவர், அவருடைய வழிகாட்டி. அவரிடத்துலதான் பயம் செஞ்சிருக்கிறாங்க, டாக்டர் அப்துல் ஹை. முஃப்தி தகி ஒரு முஃப்தி, முஃப்தி தகி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், முஃப்தி தகி புகாரி சரி நடத்தக்கூடியவர். ஆனால் சுருக்கூடிய தகவுடைய விஷயத்துல ஒரு சாதாரண மனிதத்துல பயம் செஞ்சிருக்கிறார் டாக்டர் அப்துல் ஹை இடத்துல. டாக்டர் அப்துல் ஹை ஜனாசாவில் பங்கெடுக்க வந்திருந்தாரு. ஜனாசாவை அடக்கிட்டாங்க, மக்கள் எல்லாரும் தைத்தாங்க. இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு டாக்டர் அப்துல் ஹை முஃப்தி தகி உஸ்மானியினுடைய ஷேக் சொல்றாரு, முஃப்தி தகி எனக்கு சரியான தலைவலியாக இருக்குது, ஏதும் மருந்து இருந்தா கொண்டு வந்து தாங்கன்னு சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு வந்த ஒருத்தர் தலைவலிந்தாரு, ஓடி போனோம் மருந்து கொண்டு வந்து கொடுத்தோம். முஃப்தி தகி சாப் என்ன செஞ்சாருண்டா, வீட்டுக்குள்ள ஓடி போய் வாப்பட ரூம்ல இருந்துச்சு அந்த பெஸ்ட் மெடிசின், அந்த மருந்து பாக்ஸ் இருந்துச்சு, இதை கொண்டு கொடுத்தாரு. இதேண்ட வாப்ப பாவிக்கிற மருந்து பாவியும் போன்னு சொல்லி எங்களுக்கும் முரப்பிகள் தேவை, எங்களுக்கும் ஆத்மீகத்தில் வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் தேவை. முஃப்தி தகி சொல்றாரு, இதை சொன்னதுதான் தாமதம், என்னுடைய ஷேக் எனக்கு சொன்னார். தகி, இது அனந்தர சொத்து அல்லவா? வாப்பட மறந்து அனந்தர சொத்து. வாப்ப பாவித்த பெனடோல் கார்ட்ல 2 பாவிச்சிட்டாரு, 8 பெனடோல் இருக்கிறது. இந்த 8 பெனடோலும் அனந்தர சொத்தாக பங்கு வைக்கப்பட வேண்டும். விட்டுட்டு போனது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, மிச்சமாக இருந்தாலும் சரி, மில்லியனை மட்டும் பிரிக்கிறதல்ல, சொத்தையும் பிரிக்க வேண்டும். மில்லியனை மட்டும் பிரிக்கிறதல்ல, சொத்தையும் பிரிக்க வேண்டும். அன்புக்குரிய உலமாக்களே, எங்களுக்கு ஜும்மா ஓத மிச்சம் தலையங்க இருக்கிறது. நாங்க சண்டை பிடிக்க தேவையில்ல. நாங்க என்ன செய்யலாம்? உம்மத்திரத்துல போய் சொல்லுங்க ஹலால் ஹராம, உம்மத்தை தெளிவுபடுத்துங்கோ. எங்களோட பொறுப்பு வரையறுக்கப்பட்டதல்ல. எங்களோட பொறுப்பு எங்க ஆரம்பிக்கும்? ஒரு புள்ள தஹ்னீக் செய்யணும். அதேன் கேட்பாங்க, ஹஜ்ரத் தஹ்னீக் எப்படி செய்யணும்? ஈச்சப்பழந்தானா வேணும்? தொஃபியால செய்ய ஏலதா? பால் குடுக்கேலுமாண்டு கேட்பாங்க. அதே புள்ளைக்கு மருவ கேட்டு வருவாங்க. புள்ளேட ஜனாசா 60 இவர் மௌத்தாகிட்டாரு, இவர் எப்படி அடக்கம் செய்யணும்? தஹ்னீக்குக்கும் நாங்க தான் வழிகாட்டோனும், ஜனாசா அடக்கிறதுக்கும் நாங்க தான் வழிகாட்டோனும். எங்களோட பொறுப்பு முடியாது. நான் அப்படித்தான் இருக்க வேண்டும். எனவே அன்பாக சொல்றேன், கண்ணியமாக சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்ல இல்லை, நான் எனக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஞாபகப்படுத்துங்கள், எனக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். இந்த பொறுப்பு ரொம்ப விசாலமானது, உங்களுடைய பொறுப்பு ரொம்ப பிரிந்தது. இந்த பொறுப்புக்கு நான் ஆயத்தமாக வேண்டும். அதனால தான் சில உலமாக்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இன்னுக்கு என் அப்பா இப்ராஹிம் ஆலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்பயுமே சொல்லுவாங்க, எங்களுக்கு சொல்லுவாங்க, என் வாப்பா ஒரு ஆளின் வாழ்க்கை அதிகமாக துஆ கேளுங்கோ, அல்லாஹும்ம கன்னனா பிமா ரஸக்தனா, யல்லா தங்கத்தை நீ இருக்கிறத கொண்டு போதுமாக்கி கொண்டு வாழக்கூடிய பாக்கியத்தை நீ பாக்கு, பேராசைய தந்துடாதே, ஹவாவை தந்துடாதே, இருக்கிறத வச்சு கொண்டு எப்படி செஞ்சு கொண்டு புகையிலும் என்றத நாங்க பார்ப்போம். அல்லாத சிவத்தில் ஒன்றுத்தான் அன்புக்குரிய வளமாக்கலே. அன்பான பெரியார்களே, அன்பான சகோதரர்களே, இதை யாரும் பொதுமக்களுக்கு வானம், நான் உலமாக்களுக்கு மட்டும் சொல்றேன். அல்லாஹ் காபில், அல்லாஹ் பாசிஜ், அல்லாஹ் 3000 ரூபாய் பணத்தால 300,000 ரூபாய் வேலையை செய்ய வைக்கணும். அல்லாஹ் 300,000 ரூபாவுடைய பணத்தால சில கட்டங்கள்ல 3000 ரூபாய் வேலையை செய்ய வைக்க மாட்டான். அல்லாஹ் காபில், அல்லாஹ் பாசிஜ். சில மக்கள் சம்பளம் எடுப்பாங்க மதரசாக்கள்ல, சின்ன சம்பளம். இந்த மதரசாவில் ஒத்தாந்தமா இருக்கிறாங்க, 25 வருஷம் சேவிஸ், அவங்கள சம்பளம் இன்னும் 15,000 ரூபாய்க்கு மேல போகல. சேவிஸ் 30 வருஷம் மதரசாவுடைய ஆரம்பம் தொட்டு சேவிஸ், இன்னும் சம்பளம் 16,000 ரூபாய்க்கு மேல போகல. ஒரு நாளும் உங்கள்கிட்ட வந்து தலை சொல்ல மாட்டாங்க, உங்கள்கிட்ட வந்து கேட்கவும் மாட்டாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் மறைமுகமான உதவி இருக்கிறது, நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான், செய்து கொண்டும் இருக்கிறான், கண்ணியவான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஞாபகத்தை வச்சுக்கோங்க, எந்த பொறுப்பெல்லாம் சில கட்டங்கள்ல தனிமையில் உட்கார்ந்து யோசிச்சா, எப்படி அப்பா இவங்களோட வாழ்க்கை ஓடுது, எப்படி அப்பா இவங்களோட குழந்தைகள் கல்யாணம் முடிக்கிறாங்க, எப்படி அப்பா இவங்களோட ஸ்கூலுக்கு போகுது என்றத நினைச்சாலே எங்களுக்கு தலை சுத்தம். நான் கிட்டத்துல தான் குரானுடைய தஃப்ஸீருடைய ஆயத்தை வாசி கொண்டு போகும் பொழுது எனக்கு ஆச்சரியமான ஒரு விளக்க தந்தான் சீவாக்கிறான், ஆச்சரியமான ஒரு முக்தாவை சொல்லி தந்தான். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊருக்கு போனாங்க, சந்தேகத்தில் கேட்கல, உள்ளத்து ஒரு கேள்வி வருகிறது. அடித்தளம் இருக்கிறது. இந்த ஊர் அல்லாஹ் எப்படி பயாத்தாக்குவான், இந்த ஊர் அல்லாஹ் எப்படி மறுபடியும் டெவலப் பண்ணுவான், இந்த ஊர் எப்படி மறுபடியும் செழிக்கும் செழிப்பாகும். அல்லாஹ் ஃபஅமாதஹுல்லாஹு மிஅத்தா, அல்லாஹ் அவர் அப்படியே 100 வருஷம் மூத்தாக்கிட்டார். நீங்களும் மௌத்தா, அவரும் மௌத், 100 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் எழுப்பாற்றான். சும்மா பாஸ் பின்பற்ப அல்லாஹ் கிட்ட கம் லபிஸ்த, எவ்வளவு காலமா நீங்க லபிஸ்த, யௌமன் அவ் பஹ்பயோம், ஒண்டோ ஒரு நாள் அல்லது ஒரு நாளுடைய கொஞ்சம் நேரம் சில பகுதி. ஆஹா, அப்படியா, கொஞ்சம் அப்படியா, 100 வருஷம் தூங்கிட்டு சொல்றாரு யௌமன் அவ் பஹ்பயோம் சொன்ன நம்ம சொந்தரிலா தாமி, நீங்க வரத்தை கொண்டு வந்தீங்களே சாப்பாடு, அந்த சாப்பாட்டை மறுப்போம். 100 வருஷத்துக்கு முந்தி வீட்டிலிருந்து வரும்பொழுது எடுத்துக்கொண்ட சாப்பாடு, சாப்பாட்டை பாருங்கோ, சாப்பாட்டை எந்த மாற்றமும் இல்லை. சில உலமாக்கள் இருக்கிறாங்க, அன்றைக்கு கொண்டு வரக்குள்ள அவங்களோட மனைவி சாப்பாட்டை கொடுக்கக்குள்ள என்ன சூடு இருந்துச்சுதோ அந்த சூடு அப்படி இருந்துச்சு. இங்கே பார்க்க சொன்னாங்க, நூறு வருஷம் இப்ப அல்லாஹ் கழுதை எழுப்பாத்தினான், கழுதையை ஏற்பாட்டாங்க. சொல்றாங்க இதுதான் கயாமத்துடைய நாளையில குர்ஆன்ல ரெண்டு ஆயத்து இருக்குது. சில மக்களுக்கு கயாமத்துடைய நாள் 50,000 வருடங்களாக இருக்கும், சில மக்களுக்கு 1,000 வருடங்களாக இருக்கும், சில மூமின்களுக்கு 2 ரகஅத் தொழுகிற நேரமாக இருக்கும், 2 ரகஅத் தொழுகிறமா இருக்கும். நாங்க 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கேறோம், அல்லாஹ் அதுல பரக்கத்து செய்ய இல்லண்டா அது முடிஞ்சு. நீங்க 2,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, ஹலாலாத்தான் இருக்கிறீங்க, அல்லாஹ் அந்த உதயனுடைய அந்த சாப்பாட்டை பாதுகாத்தது போல அல்லாஹ் என்ன சுத்தத்தை பாதுகாப்பான். வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, எங்கட மைதானம் ரொம்ப கசியானது. கண்ணியமான உளமாக்களே, கண்ணியமான பெரியார்களே, வாழ்க்கையில இந்த விஷயத்துல உறுதியாக நிற்போம். தீன்ல தான் எங்களுக்கு சொலூஷன் இருக்கிறது. நான் இந்த தீன உம்மத்தை கெட்டி வைக்கிறது எந்த பொறுப்பு, எந்த கடமை என்ற தோடே தபலீகுல் இஸ்லாம் அரபு கலாசாலை மதரசா இருக்கிறது. உண்மையிலேயே அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை கபூலாக்க வேண்டும். அல்லாஹ் இது ஒப்புக்கொள்ளப்பட்ட மதரசாய் இங்கிருந்து வெளியான யாரையும் அல்லா வீணாக்கல்ல. சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய குரல் கொடுக்கக்கூடிய உளமாக்கரை எல்லாம் இந்த மதரசா பெற்றெடுத்திருக்கிறது, வீண்டெடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய ஷேக் தப்லீக் அல்லாஹுடைய வாழ்நாளை நிறுத்தி வைப்பானாக, ஆசையத்தான வாழ்வை நசீபாக்குவானாக. இப்பொழுதும் கூட சில நாட்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வரும், சில நாட்கள் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். பெரிய ஹதரத்துடைய இங்கிருந்த எம்ஆர் ஹதரத் அவர்கள், நான் மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் கண்ணியத்துக்குரிய அலியார் ஹதரத் அவர்கள் ஒரு வருஷம் ஜமாத்துல போனாங்க. அந்த பீரியட்ல மதரசாவுடைய அதிபராக வச்சுட்டு போனது எம்ஆர் ஹதரத் அவர்கள். மதரசாவுடைய பிரின்சிபலாக இருந்திருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் பார்த்திருக்கிறேன். சில நாட்கள் எங்களுக்கு கழிந்திருக்கிறது. ஹதரத்துடைய அழுக சத்தத்துக்கும் நாங்கள் எழுந்திருக்கிறோம். அழுகை சத்தத்துக்கும் நாங்கள் எழும்பி இருக்கிறோம். துஆவுல அழுக நடக்கும், அந்த அழுக சத்தமும் எங்கள் எழுப்பாட்டி இருக்கிறது. அந்த பெற்றோருக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக, அந்த தாய்மாருக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக. அவர்களுடைய அழுக சத்தத்தில் எங்களுக்கு விழிப்பு வந்து விட்டதே, எங்களை எழுப்பாட்டி விட்டதே. அப்படிப்பட்ட தாய்மாருக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக. வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, மெட்டீரியல் மட்டுமல்ல ஆத்மீகத்தையும் வளர்க்க வேண்டும், ஆத்மீகத்தையும் வளர்க்க வேண்டும். நான் என்னுடைய பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறேன். ஒரு முக்தாவ மட்டும் சொல்லி, டாக்டர் வீர மந்திரி இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜாக இருந்த ஒருவர் இஸ்லாத்தை பற்றி மிச்ச புத்தகம் இருக்கிறார். எனக்கு ஆச்சரியம், இவர் ஒரு நன்முஸ்லிமாக இருக்கிறாரா? இஸ்லாத்தை பத்தி இப்படி எல்லாம் எழுதி உலகத்துக்கே சவால் விடுறாரு. லேசான சாதாரண மனிதர் அல்ல, ஒரு இன்டலக்சுவல், ஒரு அறிவு அறிவு அறிவுபூர்வமான மனிதர். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜாக இருந்தவர் இப்பையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இலங்கை ஜமியத் உலமா அவரை கூப்பிட்டு வச்சு கண்ணியப்படுத்தியது. அவர் இஸ்லாமிய லோவ பத்தி எங்களை சிக்குவை பத்தி இருக்கிறார். சுபஹானல்லாஹ், ஆச்சரியமான புத்தகம். அது தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மாத்தலையில் இருக்கக்கூடிய சுவாஜி சார் அதனுடைய ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்கிறார் தமிழ் மொழியில். அது ஹாதி முக்தி போக்கள் இருக்கிறது. அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்து பாருங்கள். எங்களுடைய எங்கிருந்து ஆரம்பமானது, பிரிட்டிஷ் லோ எங்கிருந்து ஆரம்பமானது, வெள்ளையர்கள் எங்களுடைய சிக்கையை எப்படி சூறையாடினார்கள் என்று சொல்லக்கூடிய உண்மைகளை எல்லாம் ஒரு நன்முஸ்லிம் இருக்கிறார். அவர் குர்ஆனை பற்றி சொல்லக்குள்ள ஒரு ஆச்சரியமான கருத்து சொல்றார். நான் வியப்படைந்தேன், நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு நன்முஸ்லிம் பேசக்கூடிய பேச்சு. அவர் சொல்றாரு, இறை நூல் இருக்கிறது, இந்த குர்ஆன் இருக்கிறது, ஒரு ஆச்சரியமான ஒரு ஆச்சரியமான இறை நூல். அவர் சொல்றாரு, ஒரு மனிதன் உயர போக போக எல்லைகள் விரிவாகுவது போன்று. என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் உயர போக போக எல்லைகள் விரிவாகுவது போன்று. உதாரணமாக முதல் மாடியிலிருந்து இந்த வட்டையில எவ்வளவு தூரம் பார்க்கிறோம் அதை விட கூட பார்க்கிறீங்க வந்தான். ரெண்டாம் அடிக்கு மேல போனா இன்னும் கூட பார்க்கலாம். 35,000 அடிக்கு மேல போனால் முழு இலங்கையுமே பார்க்கலாம். ஒரு விமானத்தில் போகக்கூடிய ஒருவருக்கு வேண்டுமென்றால் என்ன செய்யலாம்? மேகத்தினுடைய தடை இல்லை என்றிருந்தால் முழு இலங்கையையும் ஒரே பார்வையில் பார்க்கலாம். மேல போக போக இந்த உலகத்தினுடைய எல்லைகள் விரிவடைந்து கொண்டு போவதே போன்று அவர் சொல்றாரு, ஆத்மீகம் வளர்க்க வளர வளர வளர, ஆத்மீகத்தை வளர்க்க வளர்க்க வளர்க்க, சத்தியத்தின் நுபூத் ஏற்பட ஏற்பட குர்ஆனுடைய எல்லைகள் விரிந்து கொண்டே போகும். ஆத்மீகத்தை வளர்ப்போம், ஆத்மீகம் வளர வேண்டும், இரவுகள் ஹயாத்தாக வேண்டும், தொழுகைகள் செழிப்பாக வேண்டும், அழுகைகள் வர வேண்டும், கண்கள் கண்ணீரை கொட்ட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் வேண்டக்கூடிய வாங்கக்கூடிய ஒருவனாக மாற வேண்டும். எப்பொழுதுமே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை. அது தம்புள்ள பள்ளி பிரச்சனை அல்ல, எந்த இடத்து பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் அல்லாஹ்வின் பக்கமாக கையேந்துவோம், அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அப்துல் முத்தலிப் என்ன சொன்னாரு தெரியுமா, ஏந்த ஒட்டகத்தை கொடுத்துடுவாப்பா, காபத்துல்லாவும் பார்த்துக் கொள்வார், காவத்துள்ளாவும் பார்த்துக் கொள்வார். இந்த அடிப்படையில் ஆத்மீகத்தை வளர்க்க வளர்க்கத்தான் குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஃபிக்ஹுடைய எல்லைகள் விரிந்து கொண்டே போகும். இதை நாங்கள் கண் கூடாக பார்த்திருக்கிறோம், பார்த்து கொண்டே இருக்கிறோம். இரவுல தஹஜ்ஜத் தொழக்கூடிய உஸ்தாதுமாருடைய பாடத்தில் உட்கார்ந்தால் அதனுடைய இன்பம் வித்தியாசமானது, அதனுடைய ருசி வித்தியாசமானது, அதனுடைய சுவை ஒரு வகையானது, அதை முடிக்கும் பொழுது ஒரு வகையான மனக்கவலை ஒன்றும் இல்ல, சும்மா வந்து உட்கார்ந்தா ஏனப்பா இவர்களை கஷ்டப்படுத்துறாரு, ஏனப்பா எங்களை வந்து போர் அடிக்கிறார் இவரு, நாங்க சொல்லுவதுண்டு, எங்களுடைய மாணவர்கள் எங்களுக்கு சொல்லுவதுண்டு. ஏன் அவங்க வாயால சொல்ல மாட்டாங்க, ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது, பாடி லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ், ஓகே தமிழ் என்ன சொல்றது, உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் வரக்குள்ளே விளங்கும். ஹதரத் எப்படி வெல்கம் பண்றாங்க, ஹதரத்துக்கு கொடுக்கிற தர்ஹீப் என்ன, வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கொண்டோம், ஒன்று இருக்கிறது மெட்டீரியல், இன்னும் ஒன்று இருக்கிறது ஆத்மீகம். ஆத்மீகத்தை வளர்க்க வளர்க்க கண்ணியம் தேடி வரும், மேல போக முடியும், குர்ஆனுடைய எல்லைகள் விரிவாகும், ஹதீஸுடைய எல்லைகள் விரிவாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியங்கள் நிறைந்த மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. இந்த மதரசாவை அல்லாஹ் வளப்பானாக, வளப்படுத்துவனாக. இங்க இருக்கக்கூடிய ஆசான்களை அல்லாஹ் கண்ணியமாக்கி வைப்பானாக. அத்தனை உஸ்தாதுமார்களும் நான் இருக்கக்கூடிய காலத்தில் இருந்த ஆசான்கள்ல பெரும்பான்மையானவர் இருக்கிறாங்க. ஹசனார் ஹசரத், அப்துல் காதர் ஹசரத், ஹசன் மௌலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தாகி விட்டார்கள், ஹச்சி முகமது ஹசரத் அவர்கள். இப்படியாக நான் யாரிடத்தில் உட்கார்ந்து கால் மடித்து உட்கார்ந்து ஓதினேனோ அத்துணை உஸ்தாதுமார்களும் இன்று வரைக்கும் சேவை உணர்வுடன், சேவை உணர்வுடன் வீண் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியமான ஆசான்களை உள்வாங்கிக் கொண்ட ஒரு கண்ணியமான மதரசாவாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த மதரசாவுக்கு உதவி செய்யக்கூடிய அத்துணை பிரமுகர்களையும் அத்துணை தலைவர்களையும் அத்துணை அரசியல் பிரமுகர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அதே போன்று இருந்த நிர்வாகிகள் யாரெல்லாம் காலம் சென்று விட்டார்களோ, இறையடி சென்று விட்டார்களோ, அவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. உளவாக்களாகிய எங்களுக்கு எங்களுடைய பணியை விளங்கி அறிந்து دين بني سيئة ومنيبريم فردي قلواناها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته. For more lectures visit slhub.com